பிரமாணம் பிராணநிலய பிராணபிருத் பிராணஜீவன தத்துவம் தத்துவவித் ஏகாத்மா ஜன்ம மிருத்யு ஜராதிகா பூர்போஸ்வத்தருத்தார சவிதா பிரபிதாமஹ யஜ்ஞோ யஜ்ஞபதிர் யஜ்வா யஜ்ஞாங்கோ யஜ்ஞவாஹனஹ. பகவானுடைய திவ்யமான நாமாக்கள்ல பிராணபிருத்து பிராணஜீவனஹா அப்படிங்கிற வரைக்கும் நேற்று பார்த்தோம். பிராணங்களை தரிக்கிறவர், நம்ம சரீரத்துக்குள்ள பிராணங்கள் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு அதுக்கு காரணம் அந்த சைத்தன்யம் தான். சைத்தன்ய வடிவமா இருக்க சைத்தன்யம் என்னது, நமக்கு நான் நான் ஒரு ஸ்புரணம் ஒரு தோற்றம் ஏற்படுகிறது அல்லவா, அதுக்கு சைத்தன்யம்னு பேர். அந்த சைத்தன்யம் இருந்தால்தான் நம்ம அசைய முடியும். சைத்தன்யம் இல்லாத போனால் இந்த டேபிள் சேர் எல்லாம் எப்படி இருக்கோ அது மாதிரி அசையாம இருக்கு, வச்ச இடத்துல வச்சுட்டு இருக்கு. ஆனா இந்த சேதனமாக இருக்கக்கூடியதான ஒரு மனுஷன் இங்கேயும் அங்கேயும் அசைஞ்சுண்டு போயிட்டு இருக்கான் அல்லவா, அதுதான் சைத்தன்யம்னு பேர். அந்த சைத்தன்யம் கான்சியஸ்னஸ் எதை சொல்றேளோ அது எல்லோருடைய இதயத்திலையும் இருந்துட்டு இருக்கு, அதுதான் பரம்பொருள்னு சாஸ்திரங்கள் சொல்ற. அந்த சைத்தன்யம் நாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், எஞ்சான் உடம்புல மட்டும்தான் இருக்குன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். எஞ்சான் உடம்புல மட்டுமல்ல எங்கும் வியாபிச்சிருக்கு, அது இல்லாத இடமே இல்லை. அதுதான் இந்த சரீரத்துக்குள்ள மனுஷியாளுக்க பிராணனை பிடிச்சுட்டு இருக்கா போல பண்ணிட்டு இருக்கு. அது வேலை செய்யலைன்னா பிராணங்கள் கிளம்பிடும். ஆகையால் அப்படிப்பட்டதான ஒரு சைத்தன்யம் சர்வ வியாபகமாக இருந்து கொண்டிருக்கு அப்படின்னு பிராண பிரது அது வரைக்கும் பார்த்து அதுக்கு பிராண ஜீவனா. வெறும் பிராணனை தரிக்கிறது மட்டும் இல்ல, அவர் பிராணிக்களை உயிரோட இருக்கும்படி பண்ணிட்டு இருக்க. பிராணங்களை புடிச்சுட்டு இருக்கிறது மட்டும் இல்ல, ஒவ்வொரு மனுஷனும் அவன் எத்தனை நாள் வாழணும், அவனுடைய கர்மா எத்தனை நாள் இருக்கு, அதுக்கு தகுந்தா போல அவன் எப்படி இருக்கணும், இவைகள்லாம் கவனிச்சுட்டு காப்பாத்திட்டு இருக்க. நாம் ஞாபகம் வச்சுங்க, நமக்கு இந்த சரீரம் கிடைச்சிருக்கு, இந்த சரீரத்துல இந்த மானிட பிறவி கிடைச்சிருக்கு. இந்த மானிட பிறவி எப்படி கிடைச்சிருக்கு, போன ஏதோ ஒரு ஜென்மாவில் நம்ம பண்ணினதான கர்மாவனால. அந்த கர்மாவானது வெறும் புண்ணியமா மட்டும் இல்லை, புண்ணியமாக மட்டும் இருந்து பாவம் சிறிதேனும் இல்லாத போனால் அப்பொழுது அந்த கர்மாவானது நமக்கு தேவ ஜென்மாவை கொடுத்திருக்கும். அதே போல வெறும் பாபம் மட்டும் இருந்திருக்கமையானால் அது நரக ஜென்மாவை கொடுத்திருக்கு. ரெண்டும் கலந்து கலந்து வந்திருக்கு இந்த மானிட ஜென்மா. அதனாலதான் மானிட ஜென்மா வசத்தின்னு சொல்ற. என்ன மானிட ஜென்மா வசத்தி, தேவதைகளுக்கு வைராக்கியமே வராது, அங்கே எல்லா விதமான போகங்களும் உண்டு. போகங்கள் இருக்கிறதுனால அதுலயே சுவைத்து அதுலயே ரமித்து அதற்கு பிறகு பகவானை பத்தி நினைக்கிறதுக்கு பொழுதே இல்லை வாழ்க்கு. நரக லோகத்துல ரொம்ப துன்பம் இருக்கு, அந்த துன்பத்திலேயே கவலைப்பட்டு பகவானை நினைக்கவே அவனுக்கு முடியாது. பாருங்க, இந்த எக்ஸ்ட்ரீமும் கஷ்டம், அந்த எக்ஸ்ட்ரீமும் கஷ்டம். இந்த மனுஷனா இருக்கிறவனுக்கு என்ன ஆச்சு, சில சுகமும் இருக்க சில துன்பங்களும் இருக்கு. ஆனா மனுஷியால பார்த்தேலையானால் துன்பம் அதிகமா இருக்கிறதா ஒவ்வொருத்தரும் கருதுறான், அப்படி இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான துன்பம், ஒரே துன்பம் எல்லாருக்கும் இல்லை. அப்படி இருக்குமே ஆனால் உங்களுடைய துன்பம் ஜாஸ்தி எனது குறைச்சல்னு சொல்ல முடியும். எல்லோருக்கும் துன்பம் இருக்கு, ஆனா அந்த துன்பங்கள்லாம் பாகுபாடு ஜாஸ்தியா இருக்கு. ஒருத்தருக்கு ஆத்துக்காரர் சொன்ன பேச்சு கேட்கல, இன்னொருத்தருக்கு ஆத்துக்காரி சொன்ன பேச்சு கேட்கல, இன்னொருக்கு குழந்தை சொன்ன பேச்சு கேட்கல, இன்னொருத்தருக்கு மாமியார் சொன்ன பேச்சு, ஏதோ ஒண்ணு இல்ல, உடம்பு சரியா இல்ல, இதா சம்திங் இருந்துட்டே இருக்கு. யாரையும் கேட்டு பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் அது அதே இல்ல, பிறந்தனிலிருந்து அதே துன்பம் இருக்காது. கொஞ்ச நாளைக்கு அந்த துன்பம் இருக்கும், அதுக்கப்புறம் மாறி வேற துன்பம் வரும். ஆனா துன்பமே இல்லாத நிலையா இருக்காது இருக்கோ இல்ல. ஆனா துன்பம் இருந்த போதிலும் அத்துடன் நம்ம வாழ கத்துக்கிறது மனுஷனுடைய உயர்ந்ததான தன்மை. அதோட வாழ்ந்து பகவான அடையணும். அதான் அந்த வைராக்கிய நிலையை அடையறதுக்கு வழி கொடுக்கணும். ஆகையால் துன்பமானது மனுஷனுக்கு வைராக்கியத்துக்கு வழி காட்டுறது, பகவான அடையறதுக்கு வழி காட்டுறது. அதுக்காகத்தான் ஸ்ரீமத் பாகவதத்துல தாரித்ரியமேவ அஞ்சனம் அப்படிங்கிற, பணம் இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கேன்னு ஒருத்தர் கேட்டுண்டார் பகவான். இல்ல இதுதான் நல்ல வழிங்கிறார் நாரதர். ஏன் இந்த வழியாக நீ பகவான் நினைக்கிறையோ இல்லையோ, இந்த கஷ்டம் இருக்கிறதுனால தரித்திரமா இருக்கே பகவான் நம்மளை கவனிக்க மாட்டேங்கிறாரேன்னு பகவான் நினைக்கிறையோ இல்லையோ. அதான் அதே விதமாக குந்தியும் சொல்லும் பொழுது விபத சந்து நஸ்வத் தத்ர தத்ர ஜகத்குரோ பவதோ தர்சனம் எத்யாத் அபுனர்பவ தர்சனம் அப்படின்னு. இந்த கவலைகள் வர காலத்துல தான் நமக்கு பகவானுடைய எண்ணம் ஏற்படுறது அப்படின்னு சொல்றார். அது மாதிரி இந்த மனுஷன் தன் வாழ்க்கையில எப்ப எத்தனை நாள் இருக்கணும், எந்தெந்த சுகங்களை அனுபவிக்கணும், எந்தெந்த துன்பங்களை அனுபவிக்கணும், இந்த துன்பங்கள் வரும் பொழுது அவன் எப்படி நல்ல வழிக்கு மாத்தி கொள்றான் தன்னை. ஆகையால் பகவானிடத்துல பக்தி இருக்குமேயானால் வாழ்க்கையில வந்த துன்பங்கள் அது என்ன ஆறுது மனுஷனை பகவான் இடத்துல திருப்பர் கஷ்டித் தீர பிரத்யகாத்மான மைஷது ஆவருத்த சட்சுகோ அமிர்தத்வம் இச்சன் அப்படின்னு. எல்லோரும் ஒரு பக்கத்துல போயிட்டு இருந்தா எதிர்நீச்சல் அடிச்சு அப்பா இப்படி பாரு இந்த பக்கம் உள்நோக்கி திரும்ப அப்படின்னு பகவான் இடத்துல உங்களை திரும்பும்படி பண்றதான். அப்படிப்பட்டதான ஒரு ஜோதிஸ்வரூபம் அப்படின்னு இங்க சொல்லியிருக்க. அதான் பிராண ஜீவனா, இதைத்தான் ந பிராணேன நாபானேன மர்த்தியோ ஜீவதி கஷ்டன. உள்கா சரீரத்துக்குள்ள காத்து உள்ளையும் வெளியிலையும் போறதுனால மட்டும் மனுஷன் வாழல. ஆனா எப்படி வாழறான், இதரேன து ஜீவந்தி, இந்த ரெண்டுக்கும் அப்பாற்பட்டதாக ஒரு ஸ்வரூபத்தினாலத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கான். எஸ்மின் நேதா உபாசிரிதூ, எவைகளுக்குள்ள இந்த ரெண்டும், எதனால் இந்த ரெண்டும் இருந்துட்டு இருக்கோ வேலை செய்யறதோ அப்படின்னு பிராணஜீவனகான்னு பார்த்தோம். இதானப்புறம் அடுத்த நாம தத்துவம். இந்த தத்துவம்னு சொல்றோமே இது நமக்கு ஏதாவது ஒரு பொழுது இதனுடைய தத்துவம் என்ன அப்படின்னு கேட்கிறோம். சாதாரணமாக என்ன பேசுறாரு, என்ன தத்துவம் அப்படிங்கிற தத்துவம்னா நமக்கு புரியாதுன்னு சொல்றான். சாதாரணமா சில பேர் என்ன நினைச்சிட்டு இருக்க, அது தத்துவம் அது நமக்கு வேண்டாம் சார் புரியாது அப்படிங்கிற. இந்த தத்துவம்ங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கணும். தத்துவம்னா உண்மையானது, மாறாதது, அழியாதது, அதான் தத்துவம். மீதிகள்லாம் என்ன மாறிண்டே இருக்கு. இந்த தத்துவமானது இருக்கிறது ஒரே தத்துவம், மாறாத தத்துவம். மாறினா அதுக்கு தத்துவம்னு பேர் இல்லை. அந்த ஒரே தத்துவம் இருக்க அதுதான் உபனிஷத்துகள்லாம் ஏகமேவ அத்விதீயம், இருக்கிறது ஒண்ணுத்தான், மாறாதான கூட்டத்தமா இருக்கிற தத்துவம் அப்படிங்கிற. ஆனா இந்த தத்துவத்தை ஒண்ணுல இருந்து ஆரம்பிச்சு 108 தத்துவம் வரைக்கும் அழிச்சுன்னு போனான். சில பேர் என்ன சொன்னா 25 தத்துவம்ங்கிற, இன்னும் சில பேர் என்ன பண்ணினா 36 தத்துவங்கள், ஷட்ரிம்சத் தத்வாத்மிகா 36 தத்துவங்கள். இன்னும் சில பேர் 80 தத்துவம்னா, சைவ சித்தாந்தத்துல 3 தத்துவம்ட்டார், பசு பதி அதுக்கப்புறம் பாசம், அதுக்கப்புறம் ஒவ்வொன்றையும் பாசங்கள் பலன்னர், மலங்கள் பலன்னா ஆணவ மலம் காய்க மலம் கார்மிக் இப்படி போயிட்டு இருக்கு. ஆனா தத்துவம் எத்தனே அப்படின்னு கேட்டேன்னா தத்துவம் ஒண்ணுத்தான், உண்டேது ராமுடொக்கடே, இருக்கிறது ஒரே ராமன் தான் அப்படிங்கிறார் அவர். தத்துவமானது ஒண்ணுதான், ஆனா அந்த தத்துவமானது அதை அடைவதற்கு பல சாதனங்கள் தேவைப்படுறது. அந்த சாதனங்களையும் தத்துவம்னு சொல்றா சில பேர். இப்ப நான் சொன்னேன் பசு பதி அப்படின்னு பாசம்னு சொன்னேனா, பசுபதியை அடைவதற்காக பாசமும் பசுவும் இருக்கு. பசுவானவன் தன்னிடத்தில் இருக்கக்கூடியதான பாசங்களை நாசம் பண்ணி கொண்டு பசுபதியை அடைகிறான் அப்படின்னு வாழ்ந்தேன். அதே போலயே 36 தத்துவங்கள் பிரகிருதி அகங்கார மனசு புத்தி சித்தம் அகங்காரம் தொச்சு ஸ்ரோத்ர ஜிக்வா கிரண வாக்பாணி பாத வாயு பஸ்த சப்தஸ்பத ரூபரசகந்த ஆகாத வாயு வன்னி சலில இப்படி இது வரிசையா சொல்லிட்டு இருக்காவா. இதையெல்லாம் என்ன, இந்த உலகங்களை அனலைஸ் பண்ணி இதுல உண்மை ஒன்றும் இல்லை, உண்மையானது அந்த பரம்பொருள் ஒன்றுதான் என்று அறிவதற்கு இதுக்கு தத்துவங்கள்னு பேர். அதனால்தான் தத்வா தீதா தத்வமயி தத்வமர்த்தஸ்வரூபிணி அப்படின்னு சொல்லிருக்கு. தத்துவங்களுக்கு அப்பாற்பட்டது, தத்துவங்களாக உள்ளது, தத்துவமர்த்தஸ்வரூபமாக உள்ளது அப்படின்னு. அப்படி நாம அங்கெங்க பார்த்த தத்துவத்தை பகவானுக்கே தத்துவம்னு பேர் வச்சுட்டார். இந்த தத்துவம் அப்படின்னு என்ன மாறாதது, எப்பொழுதும் ஒரே விதமாக இருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம். இப்ப மாறாதது ஒன்று இருக்குமே ஆனால் மற்ற பதார்த்தங்கள்லாம் என்ன அப்படின்னு கேட்டா, மற்ற பதார்த்தங்கள் அதனுடைய தோற்றங்கள். ஒரே பொருள் தான், அது பலவாக தோணுகிறது. ஸ்கிரீன் ஒன்று தான் இருக்கு, அப்பப்ப அதுல சினிமா மாத்தின்றே இருந்தா வெவ்வேறு தோன்றதோ அதே பொம்மையா வந்துட்டு இருக்கான். அப்படி இருந்தா அதையே பார்த்துட்டு இருப்பா நீங்க டிவியில என்ன பண்ணிட்டு இருக்க, ரிமோட்டை வச்சுட்டு மாத்தின்றே இருக்கோ இல்லையோ, கடைசியில எதுவும் சரியாலே நான் பண்ணிவிடுறான் அது வேற. ஆனா விவகாரம் என்ன, மாத்தின்றே இருக்கானோ இல்லையோ. அப்ப அது மாறிக்கொண்டே இருந்தா தான் மனிதனுக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கறா போல இருக்கு. ஒரே மாதிரி இருக்கிற தத்துவம் இவனுக்கு பிடிக்கல, சுவைக்கல. ஆனா அந்த ஒரு தத்துவம் தான் நிஜமான தத்துவம். அந்த ஒரு தத்துவத்தை அறிவதற்காக மற்ற பதார்த்தங்கள்லாம் இருக்கு. இத்தனை சினிமாவும் பார்க்கறது எதுக்குன்னா பின்னால ஸ்கிரீன்ல இதெல்லாம் தோன்றதுன்னு காட்டுறதுக்காக. அது இல்லாத போனால் இது ஒன்றும் தோணாது. ஷவர் இல்லாம சித்திரத்தை எழுத முடியுமோ? இப்ப ஷவர் தானே வேணும். அதே விதமாகத்தான் தத்துவம் ஒண்ணு இருக்கணும். அந்த தத்துவத்தில் தான் நமக்கு திருஷ்டி இருக்கணும். அதனால தத்துவ திருஷ்டியோட மனுஷியன் இருக்கணும். இந்த தத்துவத்தை அறிவதற்கு பல இடங்கள்ல பல சாதனங்கள் சொல்லியிருக்கு. ஒரு உபனிஷத்து என்ன சொல்றது, இந்த தத்துவங்கிறத சொல்றதுக்கு வேற எங்கேயோ போக வேண்டாம், அயமாத்மா பிரம்மா அப்படிங்கிறது. உம்ம இதயத்தை காமிச்சு அயமாத்மா பிரம்மா அப்படிங்கிறது ஒரு உபனிஷத்து. ஏன் இந்த ஸ்வரூபம் தான் ஐயா பிரம்மம், நீர் வந்து சரீரத்தை பிரம்மம்னு நினைச்சிருக்கள், நான் நினைச்சிருக்கள், மனச நான் நினைச்சிருக்கள், புத்திய நான் நினைச்சிருக்கள், கண்ணு காது மூக்கு நாக்கை வேலை நான் நினைக்கிறேன். நான் அப்படி நினைக்கலையே, என் கண்ணு தானே சொல்றேன். இல்ல, கண்ணு பார்க்கும்பொழுது நான் பார்க்கறேன்னு சொல்ற ஐயா, கால் நடக்கும்பொழுது நான் நடக்கிறேன்னு இல்லைன்னா, மனசுன்னா யோஜனை பண்ணியிருக்க, நீங்க என்ன பண்ற, நான் யோஜனை பண்றேன்னா சொல்றேன். இப்ப இந்த நானுங்கிறத எல்லாத்தோடையும் சேர்த்துருக்க, எது எல்லாவற்றோடையும் சேர்ந்திருக்கோ அது யாரோடையும் சேரல. என்ன சார் இப்படி? அதான் லோகத்துல இந்த புஷ்பம் விற்கிற பத்தியில கதம்பு புஷ்பத்தை கட்டின் இருக்க, அது என்ன பண்ணிட்டு இருக்க, அந்த கதம்ப மாலையில ஒரு அரளி புஷ்பம், ஒரு தவனம், ஒரு மருவம், வேற ஏதோ ஒண்ணு இப்படி வரிசைய கோத்து கோத்து கட்டிட்டு இருக்க. ஆனா எல்லா புஷ்பங்களோடையும் ஒட்டிண்டு இருக்கிறது என்னன்னு, அந்த நாறு இல்ல கயர். இப்ப எல்லாம் நாறு கட்டுறது இல்ல, கயர். இப்ப என்ன, இந்த கயரானது ஒவ்வொன்னோடையும் ஒட்டிண்டு இருக்க, எது ஒவ்வொன்னோடையும் எல்லாவற்றிலையும் ஒட்டிண்டு இருக்கோ அது எதுக்கும் சேர்ந்தது இல்லை இல்லையா? ஏதாவது பட்டம் இதனால் எனக்கு தான் அப்படின்னு சொல்ல முடியுமா? மாறக்கூடியதான பொருள்களில் மாறாமல் ஒட்டிண்டு இருக்கிற பொருளானது எல்லாத்தை விட வேறானது. அதே போல நான் கண்ணோட சேர்றத நான் பார்க்கறேன்னு, நான் காதோட சேர்றத நான் கேட்கிறேன்னு, நான் நாக்கோட சேர்றத நான் சுவைக்கிறேன்ட்டு, நான் மனசோட சேர்றத நான் நினைக்கிறேன்ட்டு, நான் காலோட சேர்றத நான் நடக்கிறேன்ட்டு, நான் யாருக்கு சார் சொந்தம்? யாருக்கும் சொந்தம் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாத்தோடையும் சேர்றது, ஒத்தடோடு சேர்ந்தா இவருக்குன்னு சொல்லலாம், எல்லாரோடையும் சேர்ந்தா. ஒரு பையனை எல்லாரும் கிளாஸ்ல இருக்கிற எல்லாரும் அம்பி அம்பின்னு கூப்பிட்டா, ஒருவரும் எல்லாரும் அம்பின்னு கூப்பிட்டா இன்னாருடைய பிள்ளைன்னு சொல்ல முடியுமா? சாதாரண ஒருவர் அவர் மட்டும் அவர் அம்பின்னு கூப்பிட்டு மற்றவர்கள்லாம் வேற என்ன அவர் பிள்ளைன்னு நீங்க நினைக்கலாம். பார்த்தவனெல்லாம் அவன் ஊருக்கே அம்பியா இருந்தான்னா முடியுமா? அதே மாதிரி தான் இந்த நானானது எல்லாவற்றையோடு நம்ம புலன்களோட சேருவதனால் இந்த நான்ங்கிறது இவைகளை விட வேறானது. அந்த நான்ங்கிறது வேற யாரோ இல்ல, பிரம்மம் அயமாத்மா பிரம்மா அப்படின்னு சொல்ற அதே ஸ்வரூபத்தை தான் இங்கே தத்துவம்னு சொல்றோம். ஏன் அதை தவிர இது எல்லாம் மாறுறது பாத்தீங்களா, கண்ணு முன்னால பார்த்த மாதிரி பறக்கிறப்ப பார்த்த மாதிரி இப்ப பாக்கிறதோ, கண்ணாடி போட்டுக்கிறோம் அதுல ஊனி கவனிச்சு பாக்கிறோம், ஏன்னா வயசாச்சுமா. இப்ப வயசாக வேண்டாம், ரெண்டு மூணாம் கிளாஸ்ல இருந்து ஆரம்பிச்சு அவனுக்கு கம்ப்யூட்டர், என்னன்னா அந்த ஸ்கிரீனை கிட்ட பார்த்து பார்த்து இவனுக்கு ஒரு ஏழு எட்டு வயசானதுமே கண்ணாடி போட்டுக்கணும். முன்காலத்தில் கண்ணாடி போட்டுக்கிறது வெக்கமா நினைச்சா, அழகு குறைச்சல்னு நினைச்சா. இப்ப என்னடாச்சு, கண்ணாடிங்கிறது சாதா அதான் அழகுங்கிறான், எல்லாம் மாறி போயிட்டு இருக்கு சிஸ்டம் சார். அப்ப இந்த கண்ணானது முன்னால இருந்த மாதிரி நாளடவுல அதுல மாறுதல் ஏற்பட்டிருக்கு, காதுல நாளடவுல மாறுதல் ஏற்பட்டிருக்கு, சிலது கேட்கறது சிலது கேட்கல சரி. வாக்குல முன்னால ஸ்புட்டமா கரெக்டா சொல்லிட்டு இருந்தான், வயசான பிறகு கல்லு விழு பல்லு விழுந்துருத்து என்ன பேசுறாருன்னு அவருக்கே புரியல. பார்த்து கால் நடக்கிறதோ கை வேலை செய்யறதோ கொஞ்சம் கொஞ்சமா குறையிறது, மாடிப்பேடு கேட்டு ஏறதுன்னா கஷ்டப்பட்டு ஏறுறான், என்னடா முட்டு வலின்னா வயசு என்ன 35ங்கிறான். இதுதான் ரொம்ப இருக்கு, முட்டு வலி வரலாம் ஏதோ 70 வயசுக்கு 80 வயசுக்கு 35க்கே வந்ததுன்னா கஷ்டமா இருக்கு. அப்ப சரீரத்தில் இருக்கக்கூடியதான ஒவ்வொரு பகுதியும் மாறிண்டே இருக்கு, க்ஷீணமாய் திருக்கா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போயிட்டே இருக்கு. ஆனா எந்த வயசுலயும் எப்பொழுதும் நாம் இந்த நான் என்கிறது மட்டும் மாறல, சின்ன வயசுலயும் நான் தான், நடு வயசுலயும் நான் தான், வயசான பிறகும் நான் தான். நானை எண்ணிக்காத மாத்திருக்கல, நான நீயாக்கி இருக்கல. ஸ்திரீகளும் தன்னை நான் தான் சொல்லிக்கிறா, புமான்களும் தன்னை நான் தான் சொல்லிக்கிறான். நான் இப்ப என்ன சொன்னேன், எது மாறலையோ அது பிரம்மம், உங்களுக்குள்ள எது மாறல சார், உள்ள இருக்கிற நான் தான் மாறல. இது எல்லாம் மாறி இருக்கு, மாறுறது சில பேர் சில சமயத்துல மாறாம இருக்கணும்னு ட்ரை பண்றோம், தலைக்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சுக்கிறோம் பார்த்தீங்களா, மாறாம இருக்கணுமா, ஏன் அது அதே மாதிரி இருக்கணும்னு காண்பிக்கணும், இருக்கட்டும். ஆனா எது நிஜமாக மாறல அவனுக்கு, தனக்குள்ள இருக்கக்கூடியதான நான் எனக்கூடியதான ஒரு தோற்றம், இந்த நான் எனக்கூடியதான தோற்றத்தை நாங்க ஜோதிஷ்னு சொல்றோம். ஏன் சுவாமி ஜோதிஷ்னு சொல்றேன், அதல்லவா எல்லாவற்றையும் விளக்கிறது, கண்ணு உருவத்தை பார்க்கும் பொழுது பார்க்கும் பொருளையும் பார்க்கும் கண்ணையும் விளக்கிறது. ஏனென்றால் நீங்கள் என்ன சொல்றேன், நான் இதை பார்க்கிறேன், நான் குடத்தை பார்க்கிறேன், கண் வழியாக குடத்தை பார்க்கிறேன். அப்ப கண்ணு பார்க்கிறதுங்கிறது இவன் தெரிஞ்சுட்டு இருக்கான், குடத்தை பார்க்கிறதுன்னு தெரிஞ்சுட்டு இருக்கான். ஆகையால் உள்ள இருக்கிற அந்த ஜோதிஷ எதை ஒழிக்கிறது, ஒழித்திருக்க கண்ணையும் ஒழித்திருக்க, கண்ணால பார்க்கக்கூடியதான பொருளையும் ஒழித்திருக்கு. அதே போலயே நான் லட்டு சாப்பிட்டேன், ஏழுமலையா திருப்பதியில இருந்து யாரோ வாங்கிட்டு வந்து கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கு. அப்ப என்ன, என் நாக்கு சுவையை அறிகிறது, அதையும் பார்த்திருக்கான், லட்டு சாப்பிட்டேன்னு தெரியுது. இந்த ரெண்டையும் ஒழிக்கிறது உள்ள இருக்கிறவன். அதே மாதிரியே எல்லாத்தையும் சொல்லிட்டு போங்க, உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளையும் சப்தமோ ஸ்பர்சமோ ரூபமோ ரசமோ கந்தமோ எல்லாவற்றையும் அந்தந்த புலன் அததை ஒழித்துக் கொண்டிருக்கு என்கிறதே அறிகிறார் அவர். எனக்கு அறிவு வந்தது, விஷ்ணுதாஸ் நாமம் கேட்டேன் நன்னா இருந்தது இல்ல போர் அடிச்சது, இந்த ரெண்டும் உள்ள இருக்கிறவர் காட்டுறார் உங்களுக்கு. அப்ப என்ன, நான் இதை கேட்டேன் சுவைத்தேன், அந்த ரெண்டையும் சுவைத்தேங்கிற விஷயத்தையும் உள்ள அவர் காட்டிட்டு இருக்க. அப்ப என்ன, உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் காட்டிக்கொண்டிருக்கிறவர் ஒருவர் இருக்கார், எல்லாவற்றையும் விளக்குவதற்கு நாம் என்ன சொல்லிருக்கோம், விளக்குவது விளக்கு என்றோம். அதனால்தான் இந்த ஜோதிஷ்னு சொல்றோம், அது சாதாரண ஜோதிஷ் இல்ல, சூரிய ஜோதிஷ் உருவத்தை தான் காட்டும். எனக்குள்ள இருக்கக்கூடியதான ஜோதிஷ உருவத்தையும் சுவையும் வாசனையும் ஸ்பர்சத்தையும் எல்லாவற்றையும் சப்தத்தையும் காட்டுகிறது. ஆகையால் அது பெரும் ஜோதிஷ், அந்த ஜோதிஷ அருளாலதான் நீங்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்க. அதனால அருட்பெரும் ஜோதிஷ், தத்தேவா ஜோதிஷாம் ஜோதிஹி ஆயுர்ஹோபாசதே அமிர்தம், ஜோதிஷுகளுக்கெல்லாம் ஜோதிஷ். வெறும் ஜோதிஷ மட்டும் இல்லை, தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி. அந்த ஜோதிஷு தான் என்ன பண்ணிட்டு இருக்க, சூரியனுக்கு ஒளி கொடுக்கும்படி பண்றத. ஏன தேஜசா இத்தஹாசன் சூரியா தபதி. அந்த தேஜஸ் இல்லைன்னா சூரியன் இடத்துல ஒண்ணும் இல்லை. சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்றான் பாருங்க, சூரியனுடைய தேஜஸ் குறைஞ்சுட்டே இருக்கு, ஏதோ 2 டிகிரி குறைஞ்சான் இவன் எண்ணி சொல்லியிருக்கான் நமக்கு. இன்னொருத்தர் சொன்னார், ஹிமாலயம் எல்லாம் ரொம்ப கரைஞ்சி போயிடுது, கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா இன்னொரு 1000 வருஷங்களானா கங்கை எல்லாம் காஞ்சி போயிடும், ஹிமாலயமே இல்லைன்ட்டான். பரவாயில்ல என்ன ஏண்டர், 1000 வருஷம் நான் இருக்க போறது இல்லையே, நம்ம இருக்கிறப்ப நடக்கிறத சொல்லப்பான. ஏன் நாம ஒண்ணு நினைக்கிறோம், அந்த பகவான் ஒருத்தர் இருக்கார் அல்லவா, அவர் என்ன பண்ணுவார், அதை விட வேற ஏதோ ஒண்ணு பண்ணுவார். அது தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் மனுஷன். ஆனா அவன் ஏதோ கண்டுபிடிச்சு சொல்றான்னு வச்சுங்களேன், ஆகாசத்துல ஓட்ட விழுந்ததுக்கு ஓசோன் லோயர்னா நான் இல்லைன்னா சொன்னேன், நமக்கு ஆகாசமே தெரியல, அந்த ஓட்டம் இருந்து தெரிய போறது சொல்றா, சொல்றத நம்புவோம், இதை நம்புறான், வேதம் சொல்றத நம்ப மாட்டேங்கிறான், அதான் கஷ்டம். இவன் சொல்றதை நம்புறான், ஓட்டம் விழுந்ததுதான் சார், அதனாலதான் வெயில் ஜாஸ்தியா இருக்கான் அப்படின்னு. ஒவ்வொரு வருஷமும் போன வருஷத்தை விட இந்த வருஷம் வெயில்னு சொல்லாத ஆளையா இருக்க பாருங்க, ஒவ்வொரு வருஷம் இதே தான் சொல்லிட்டு இருக்கோம் நம்ம. ஆனா ஞாபகம் வச்சுங்கோ, எல்லாத்துக்கும் மேல ஒரு தத்துவம், அசையாத ஒரு தத்துவம் இருக்கு, அந்த தத்துவத்தை தான் அகம் பிரம்மாஸ்மி. இப்ப எப்படி சொன்னேன், அயமாத்மா பிரம்மான்னு சொன்னத அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மமாய் இருக்கிறேன், நாம் பரம்பொருளாக இருக்கிறேன், நான் வேற பரம்பொருள் வேறன்னு இல்லை, அந்த பரம்பொருளே என் வடிவமாக ஒரே ஸ்வரூபம் இப்படியும் காணப்படுகிறதுங்கிறது தான் இங்க ஸ்வரூபம். அப்படி கிழிஞ்சலானது எப்படி வெள்ளியா காணப்பட்டதோ, கயரானது எப்படி பாம்பா காணப்பட்டதோ, அதே போலதான் பரம்பொருள் நமக்கு மனுஷ்யனாக காணப்படுகிறார். இப்படி காணப்பட்டு நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், அவரை மறந்து இதுலயே சுவைத்துட்டு. அவரை மறக்கிறதுக்கு காரணம் என்ன சார், பரம்பொருளே எனக்குள்ள இருக்குமையானால் அவரை நானேன் மறந்தேன், இப்படி சில பேர் கேள்வி கேட்கிற. மறக்கிறதுக்கு மட்டும் ஏன்ங்கிற கேள்வி உலகத்துல கிடையாது. கல்யாணத்தை கூப்பிட்டேனே வரேன்னு சொன்னேன், நீங்க ஏன் வரலேன்னர், அப்படியா நடந்துருத்தா அப்படின்னார், உமக்காக காத்துட்டு இருக்காது நடந்து போயிட்டு, ஏன் சுவாமி என்ன மறந்துட்டேனே, அது எப்படி நீங்க மறக்கலாம், சண்டை போடுங்க. இந்த மறதிங்கிறது எப்படி மறக்கிறதுன்னு ஏதாவது எங்கேயும் உண்டுமா, விழுந்தான்னா எப்படி விழுந்தான், இருன்னு விழுந்து காமிச்சான் அது பண்ணலாம், ஆனா எப்படி மறந்தேங்கிறது மறக்க முடியுமா, மத்த ஸ்மிருதி ஞானம் அபோஹனஞ்சா, எப்படி மறக்கிறதுன்னு சொல்ல முடியாது. மறதி பல காரணங்கள்னால வரலாம், ஒரு விஷயத்தை நாம் பல நாட்கள் நினைக்காமல் இருந்தால் மறக்கலாம், அது மட்டும் இல்லாமல் வியாதி வந்தால் சிலது மறந்து போயிடலாம், வயசாச்சுன்னா மறந்து போயிடலாம், அடிபட்டதுன்னா மறந்து போயிடலாம், இப்படி பல காரணங்கள் உண்டு. ஆனா மறதிக்கு என்ன சொல்ல முடியும், பகவான் தான், வேற வழி சொல்ல முடியாது. அப்படி அந்த ஸ்வரூபம் இருக்க எப்படி மறந்து சொல்ல முடியாது, ஆனால் இனிமேல ஞாபகம் வந்தா மறுபடியும் மறக்க மாட்டேன். சில சமயத்தில் அப்படிதான், எங்கேயோ வச்சோமே வச்சோமே தேடிட்டே இருப்போம், கடைச்செடுத்துன்னு வச்சுங்களேன் கையிலே வச்சுட்டு இருப்பான், மறக்க விட மாட்டாங்க. ஏன்னா கட்டப்பட்ட நட்ட திரவிய லாபம்னா, அதே போலயே நாம் திண்டாடிட்டு இருக்கோம், நம்மளை நாம் கோட்டை விட்டு நம்மளுடைய ஒரு ஸ்வரூபத்தை அறியாமல், அந்த சிவனே நாம் எனக்கூடியதான ஸ்வரூபத்தை மறந்து ஜீவனாக மாறி உலகத்துல அவஸ்தப்பட்டு திருண்டின் இருக்கிறவனுக்கு உபனிஷத்து பீஷ்மாச்சாரியர்கள் தத்துவம், ஐயா நீங்க வேற யாரும் இல்ல சாட்சாத் பரமாத்மா. ஏன் தர்மபுத்திரருக்கு சொல்ற, இவ்வளவு நீங்கள் வாழ்க்கையில கஷ்டங்கள் சுகங்கள் மாறி மாறி பார்த்திருக்கல, என்னைக்காவது இவர் மாறி இருக்காரோ, கிருஷ்ண பரமாத்மா மாறி இருக்காரோ, அன்னியிலிருந்து இன்னி வரைக்கும் உங்களுக்கு சகாயம் பண்ணிட்டே இருக்கார், என்னைக்காவது விட்டீரோ, நீர் விட்டீர், பல தடவை அவரை நினைக்கவே இல்லை. கொஞ்சம் யோஜனை பண்ணி பாருங்க, பாரத சந்தர்ப்பத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து தாயக்கட்டை விளையாட ஆரம்பித்தார் துரியோதனனும் இவரும், சாரி கூப்பிட்டார் போக ஆரம்பித்தார். ஏன்னா அவ இவருக்கும் ராஜா அவரும் ராஜா, பாதி ராஜ்யத்தை பிரிச்சு முழு ராஜ்யம் தர்மபுத்திரருக்கு சேர வேண்டியது. இருந்த போதிலும் திருத்தராஷ்டிரம் என்ன பண்ணார், பாதி ராஜ்யத்தை பிரிச்சு துரியோதனுக்கு பாதி இவருக்கு பாதின்னு கொடுத்தார். ஆனா தர்மபுத்திரருக்கு ராஜ்யம் இருக்கிறது அவருக்கு பிடிக்கல, துரியோதனுக்கு கூப்பிட்டார். எதுக்காக, தாயக்கட்ட விளையாடலாம், ராஜ தர்மத்துக்கு அது ஒண்ணு, ராஜா கூப்பிட்டா தாயக்கட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லப்படாதான், இது எங்கிருந்து தர்மமோ ஏன் தான் கூப்பிட்டார், சரின்னு வரார். ஆனா இவருக்கு இந்த விளையாட்டுல வழக்கமே இல்லை, இவர் மனசு எங்கேயோ இருக்க சார், எல்லாரும் எல்லா விளையாட்டுல இருக்கோ இல்ல தெரியாது. எல்லாம் ஆயிடுத்து, கடைசியில என்னாச்சுன்னு, கடைசியில இனிமேல விளையாட ஆரம்பிக்கிற காலத்துல எனக்கு பதிலாக எங்க மாமா ஆடுவான் தான் துரியோதனன், ஒத்துக்கலாமோ, சரி அதுக்கும் ஒத்துட்டார், இது என்னாச்சு மாமா ஆட்டுனார். அப்ப இவராது எங்க மாமா ஆடுறான்னு சொல்லலாமோ, எங்க மாமா கிருஷ்ண பரமாத்மா ஆடுவார்னு சொன்னாரையானால், ஓடி வந்திருந்தாரையானால், செகனுடைய பாச்சா பழிச்சிருக்குமோ, இவருக்கு வந்து இந்த டென்ஷன்ல நம்ம ஜெயிக்கணுமேங்கிற டென்ஷன்ல ஜெயிக்கணுங்கிற அபிப்பிராயம் இருக்கே தவிர, உலகத்தினுடைய நடைக்கெல்லாம் காரணமா இருக்கிறவர் கிருஷ்ண பரமாத்மான்னு மறந்துட்டார் பத்தியல, என்ன மறந்தியேங்கிறதுக்காக பகவான் திருப்பி உங்களை கோவிச்சுண்டாரா, திரௌபதி மான சம்ரட்சணத்துல வந்து காப்பாத்தினாரா இல்லையா சொல்லுங்க பாக்கலாம். அதே போலயே துர்வாசர் வர துரியோதனுடைய வீட்டுக்கு ரொம்ப விசேஷமாக வழக்கெல்லாம் சத்காரம் பண்ணினார் துர்வார், 10,000 சிஷ்யாலோட வந்திருக்கார், சத்காரம் பண்றார். என்னென்ன பண்ணியிருக்காருன்னு, துர்வாசர் இருந்தா போல அந்த டெஸ்ட் பண்றார், திடீர்னு இந்த 5 நிமிஷத்துல பசிக்கிறது பிராணம் போறது வெயினார் அன்னத்தை, எப்படி சார் வரும், என்னத்தான் ஸ்டவ்ல குக்கர் வச்சாலும் அதை உடச்சு எடுக்க முடியுமா நீங்க, அது தானா ஒரு 5 நிமிஷம் ஆன பிறகுதான் வரும், நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் எல்லாம் வேகமா வரும்ட்டு, ஒண்ணும் நடக்காது, அதுக்கு அதுக்காக எவ்வளவு டைம் இருக்கோ அது அவ்வளவு டைம் ஆகும், என்ன முன்னால இருக்கிற டைத்தை விட கொஞ்சம் குறைச்சுக்கலாமே தவிர, இதான் பத்திவிர சாஸ்திரியா என்ன கரிசை எடுத்து நெஞ்ச அரிசி வச்சுக்கோன்ட்டு முடியாது. அப்படி சில சமயத்துல ரொம்ப அன்னத்தை தயார் பண்ணி எல்லாம் அனுப்புறேன் நீங்க பசிக்கலேன்னு சும்மா இருப்பார், இப்படி எல்லாம் பண்ணினாராம். ஆனா துரியோதனன் மட்டும் பார்த்தார், இவர் மகா கோபிஷ்டர், இவர்த்த நம்ம சாபம் வாங்கிவிடாது அப்படின்னு ரொம்ப நாள் ரொம்ப சேவை பண்ணினார். அவரும் கொஞ்ச நாள் இருந்து கிளம்பி போறார், கிளம்பி போறப்ப உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டார். முன்னாலே இந்த துஷ்ட சதுஷ்டயம் இருக்கு பார்த்தீங்களா, 4 பேர் நால்வர்னு சொல்றேன், யாரு, துரியோதனன், சகுனி, கர்ணன், துஷாசனன், இவ 4 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணியிருக்கார். எப்ப பல அவர் வரம் கேட்பாரோ அப்ப நம்ம ஒரு வரம் கேட்கணும், என்ன, அந்த காட்டுல இவாள்லாம் இருக்காளோ இல்லையோ அவாத்துக்கு இத்தனை சிஷியாளோட நீங்க போகணும், அவளுக்கு எது சார் பரிமாறுறது, எங்க இருந்து வர போடும், அவ தனியா இருக்கா காட்டுல, எத்தனை பேருக்கு எங்களை ஆகாரம் போடணும், நீங்க போகணும், எப்ப, அவள்லாம் சாப்பிட்டு முடிச்சிருக்கணும், மத்தியானமா ஒரு மணிக்கா போயிட்டு நீங்க ஆகாரத்தை கேட்கணும், இதான வரம், சரின்ட்டார். அவருக்கு என்ன தெரியும், வரம் கேட்டார் கொடுத்தார் சரின்னு போறார். அங்கே போனா என்னாச்சு, அந்த அக்ஷய பாத்திரம் ஒண்ணு இருக்கு அதை முழுக்க சாப்பிட்டாச்சு, சாப்பிட்டு கவுத்து வச்சாச்சு. இப்ப இவர் பேரார் துர்வாசர், எங்க தர்மபுத்தர் இருக்காரு, இங்கிட்டவே தெரியாது அவருக்கு, புருஷாலாம் இப்படிதான், அவர் மட்டும் இல்ல, வந்தது வாங்க 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 உட்காருங்க, நீங்க ஆகாரம் பண்ணலான்னர், எங்க இருந்து கொடுப்பா, வாங்கி போட்டீங்களா, எப்படி போடுவாரம்மா, 10,000 பேருக்கு, சரின்ட்டார். அவர் பார்த்தார், சரி நான் மத்தியானம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பி பண்ணார். இந்தம்மா கேட்கிற எப்படின்னார், இப்ப சண்டை போட்டு பிரயோஜனம் இல்ல, சண்டை போடுறதுக்கா நேரம், ஒவ்வொரு மினிட்டும் ஸ்பெஷல் இது ப்ரிஷியஸ், வேற வழி இல்ல, கிருஷ்ணஞ்ச ஜிஷ்ணுஞ்ச ஹரிநரஞ்ச பிராணாய விக்ரோசதி யாக்ஞசேனி, வேற வழி இல்ல, எங்க பரமாத்மா கிருஷ்ணன் வந்தா தான் சரியாகும் அப்படி நம்பினா, கை கூப்பி நம்பின, அம்மா கிருஷ்ணா நீங்க தான் காப்பாத்தணும்ட்டு வந்து சேர்ந்தாரியா. அதே சமயத்தில் வந்து என்ன பண்றாரு தெரியுமா, ரொம்ப பசிக்கிறது கொஞ்சம் ஆகாரத்தை போடுங்கிற, இங்கேயே இந்த 10,000 பேருக்கே முடியல, இன்னொருவர் வர எனக்கு வேணுங்கிற, இல்ல இது போல விவகாரம் எடுத்து தூர்வாசர் வேற வர்றார், என்ன ஆகுமோ தெரியாது, சபிக்கிறார். தூர்வாசர் கதை வேற இருக்கட்டும்னு எனக்கு போடுங்கிறார், எங்க இருந்து போடுறது, இன்னைக்கு முடியாது, நாளை காலம் எழுந்தாதான் அக்ஷய பாத்திரம் கொடுக்கும், நீ கொண்ட அக்ஷய பாத்திரம், முடியாது சுவாமி அது கொடுக்காது, நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், நீ கொண்டாமாங்கிறார், கொண்டு வந்த அப்படியே பார்த்தார். அங்க இல்ல திரௌபதி சாகமாஸ்வாத்யா, அந்த திரௌபதி கொடுத்ததான அந்த அக்ஷய பாத்திரத்தை ஒட்டின் இருக்கக்கூடியதான ஒரு கீரை மசியம், இத கொஞ்சம் எடுத்து இந்த சாப்பிட்டு சர்மம் விஷ்ணு திருப்தியதோ அப்படின்ட்டார். இதே மாதிரி அகத்தியர் ஒருத்தர் பண்ணினார் பாதாபி ஜீர்ணம்னு. இவர் என்ன பண்ணினார் தெரியுமா, நான் அதை சாப்பிட்டு சர்மம் விஷ்ணு திருப்தி, இவர் தான் விஷ்ணு திருப்தியது உண்டார். என்னாச்சுன்னு துர்வாசருக்கும் 10,000 பேர்களுக்கும் அவளுக்கு என்ன மூக்கு வரைக்கும் வந்தாச்சு. இன்னும் ஏதாவது பேசினா வெளியில வந்துடும் வாயில் வந்துடும் போல இருக்கு. இப்ப என்ன பண்ணாரு தெரியுமா, நான் சகதேவரை கூப்பிட்டு அப்பா போய் கேட்டு வா, சீக்கிரமா வர சொல்ல ஆகாரம் ரெடி. இங்க திரௌபதிக்கு தெரியல என்ன ஆகுமோ, ஆற எங்க இருந்து ரெடியா இருக்குன்னு கூப்பிடுனார். அங்க போய் பார்த்தா அவா பார்த்தா 10,000 பேரை நம்ம வரோம்னு சொன்னோம், சொல்றது மட்டுமில்ல சமையல் ரெடியை பண்ணுங்கன்னு வேற சொல்லிட்டு வந்திருக்கோம். இப்ப நம்ம வரலன்னா அஜாமையனுடைய சரித்திரம் ஞாபகம், சங்க ஜலத்தை தீர்த்தத்தை சாப்பிட்டு இது என்ன ஆச்சுன்னு சக்கர மூலத்தையும் சுத்தினா போல ஆயிடும் நமக்கு, ரொம்ப வம்பா இருக்க. மகான்களோட சண்டை போடப்படாது, சாதாரணமா நினைக்காதீங்க. நல்ல வழியில இருக்கிறவா அவளுக்கு கோபம் வந்தாலோ அபகாரம் வந்தாலோ என்ன ஆகும் தெரியாது அப்படின்னு ஒத்தர் ஒத்தர் பேசின்னு. இந்த பக்கமே இல்லை ஒத்தரும் இல்லைன்னா ஓடி போயிட்டாலும் அவங்க வார முழுக்க. பாரதத்துல வனப்பர்வாவில் இந்த கதை வருது, ஓடி போயிட்டார் சகதேவர். எப்போ பார்க்கிறார் இந்த 10,000 பேர் இருக்குன்னு சொன்னார், நதியில ஒத்தரும் காணலையே தான் திரும்பி வந்த பகவான் சொன்னார், ஒன்றும் கவலைப்படாதீங்க இன்னொரு 3 மாசம் இந்த பக்கம் வரமாட்டார் கவலை மாட்டார். இப்ப இத்தனை பேரையும் காப்பாத்தினது யாரு பகவான். அதே மாதிரி உங்களுக்கு எப்படிப்பட்டதான கவலை வந்தாலும் உங்களை காப்பாத்துறவன் உங்களுக்குள்ள இருக்கிற ஆத்மா. அதை நாம் மறந்தோம். எப்படி மறந்தோம்னு கேட்டல, எப்படி தர்மபுத்திரர் மறந்தார், அந்த மறதினாலதான் பரமாத்மாவை மறந்ததுனால்தான் மனுஷனுக்கு விபத். விபதோ நைவ விபத, சம்பதோ நைவ சம்பத, விபத் விஸ்மரணம் விஷ்ணோகோ சம்பன் நாராயண ஸ்மிருதி. விபத்துங்கிறது ரோட்ல நடக்கிறது விபத்து இல்ல சார், பகவான மறக்கிறது விபத்து. சம்பத்து மனுஷனுக்கு நல்லது என்ன, பகவத் ஸ்மரணம் சம்பத். அந்த பகவானுடைய ஸ்மரணம் வரணுங்கிறதுக்காக தான் உங்களுக்குள்ள நான் நான் காட்டிட்டு இருக்காரு. இந்த நானை தானா நினைங்கோ, தானா நினைங்கோ. அந்த தான் இருந்தா தான் குழம்பு, தானை எடுத்துட்டேன்னா ரசம். அது ஸ்திரீகளுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியும். ரொம்ப ரசம் வேணும்னு என்ன பண்றது, தானே எடுத்துட்டு கொஞ்சம் ஜலத்தை விட்டு அரைச்சு விட்டுருவான். விவகாரங்கள்லாம் அவளுக்கு தெரியும், உமக்கு தெரியாது. அந்த நானும் தானும் உணர்ந்து தனக்கு தானே தன் ஸ்வரூபத்தை அறியக்கூடியதான உயர்ந்ததான ஒரு ஸ்வரூபம் இருக்கே, அதான் அகம் பிரம்மாஸ்மி. இந்த அகம் பிரம்மாஸ்மிங்கிறதான் தத்துவமசி அப்படின்னு பையனுக்கு ஸ்வேதகேதுங்கிறவருக்கு அவர் அப்பா சொல்லி கொடுத்தார். அதான் தத்துவமசி. அது யாரப்பா அந்த தத்து, அந்த சிவனாக யார் இருக்காரோ அவர் யாரு, நீ தான் சிவன்னு நீ நினைச்சுட்டு இருக்கே ஜீவனாக, இந்த ஜீவனுங்கிறது இந்த சிவ தத்துவம் தான் அப்படின்னு சொல்லி கொடுத்தார். இப்ப என்னாச்சு, அந்த சொல்லி கொடுத்த பிறகு அவன் என்ன பண்ணினா, ஓஹோ நான் தானு அறிந்தான், அறிந்து அந்நிலையிலேயே நின்னான். அதனாலதான் தத்துவவித்தாய். இப்ப என்னாச்சு, தத்துவமா இருந்தவன் அப்பா அவருடைய உபதேசத்தினால் தத்துவவித் ஆயிட்டான். கர்ணன் ஒரு கேரக்டர் மகாபாரதத்துல, அவன் சின்ன குழந்தைய பிறக்கிற காலத்திலேயே குந்திக்கு அவரிடத்துல வைத்துக் கொள்ள முடியாதான ஒரு துன்பம். சின்ன குழந்தை 9 வயசு 10 வயசு இதே துர்வாசர் தான் வந்த பரிச்சரிய பண்ணின அந்த அம்மாவுக்கு ஏதோ பார்த்தா ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணி கொடுத்துட்டார். யாருக்கு கொடுக்கணும் தெரிய வேண்டாமா, அந்த சின்ன குழந்தை தெரியும், அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சூரியனை கூப்பிட்டு அது என்னடா சொன்னார், குழந்தை பிறந்தாச்சு. கல்யாணமே ஆறதுக்கு முன்னால குழந்தை பிறந்தா உலகத்துல இருக்கிறவா என்ன நினைப்பா, தோழிகளும் சேர்ந்து ஒரு பெட்டியில போட்டு அப்படியே நதியில விட்டு விட்டான். அத அந்த பெட்டி அப்படியே பாருங்க, நம்ம என்னவோ நினைக்கிறோம், அன்னன்னைக்கு ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிவிட்டோம்னு நினைக்கிறோம். எது உங்களை விடாது சிலதெல்லாம், இது பிராரப்த கர்மா இருக்கோ அது விடாது, நாம இது ஆயிடுத்து சரி அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அனுபவிக்க வேண்டியது அனுபவிச்சுதான் தீர்க்கணும். ஆகையா அனுபவிக்கிறது சந்தோஷத்தோட அனுபவிங்க, அது இப்படித்தான் அனுபவிங்க, அதான் தத்துவம். விவகாரம் என்னடா சின்னர், அது போய் ஒரு இடத்துல ஒருத்தருக்கு கிடைச்சிருது, ஒரு வேடனுக்கு கிடைச்சிருது. அந்த வேடனுக்கு கல்யாணமாகி 10-12 வருஷம் வச்ச குழந்தையே இல்லை, என்னென்னமோ பண்ணி பார்த்தான், கிடைச்சதுன்னா ஓஹோ இது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா. அந்த வேடனுடைய ஆத்துக்காரி பேர் ராதான்னு பேர், அதனால தான் இவருக்கு ராதேயன்னு பேர், ராதா அவனுடைய பிள்ளை, ஒரு வேடனுடைய பிள்ளை அப்படின்னு பேர் வந்துருச்சு. ஆனா அந்த உள்ள இருக்கக்கூடியதான க்ஷத்ரிய குணம் போகுமா அவனுக்கு? அங்க இருக்கிறவாள்லாம் அந்த குழந்தைகளோட பேசி அவளோடைய விளையாடி அவளோடைய இருந்து பழகி இவனுக்கு அந்த வேட குணங்கள்லாம் வந்திருக்கு, எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ், அந்த பாஷை இவைகள்லாம் அப்படி வந்திருக்கு. கடைசியில என்னாச்சுன்னா, வந்த துரியோதனுக்கு ஏதோ விதமா ஃப்ரெண்ட் ஆனா, ஃப்ரெண்ட் ஆன பிறகு என்ன, அவருக்கும் வில்வித்தை சொல்லி கொடுத்தார் துரோணாச்சாரியர், எல்லாமும் ஆச்சு. கடைசியில எல்லாம் ஆன பிறகு கிருஷ்ண பரமாத்மா அங்கே போய் சொல்றார் யுத்த சந்தர்ப்பத்தில், அப்பா ஏன்னா யுத்தத்தை எப்படியாவது நிறுத்தணும்னு தானே இவருடைய அபிப்பிராயம், நிறுத்தணும்னா எப்படி நிறுத்துறது? அவன் பக்கத்துல துரியோதனை ரொம்ப நம்பி இருக்கிறவன் கர்ணன், கர்ணன் ஒத்தர் இருந்தா போறோம் இது எல்லாரையும் கொண்டு போடுவாங்கிற அபிப்பிராயம் இருக்கு. இவ வேற சொல்லிருக்கா 5 பேர்ல யாராவது ஒத்தரை கொன்னாலும் அப்ப என்ன ஆகும், நாங்க யுத்தத்தை தோத்து போனாவளோ ஒத்துக்கிறோம், எப்படி எல்லாம் கண்டிஷன் போட்டுங்க பாருங்க, ஒத்தர் இருந்தாலும் ஜெயிச்சோன்னு சொல்லணும், யாராவது 5 தம்பிகள் 5 அண்ணன் தம்பிகள் யாராவது ஒத்தர் காலமானாலும் நாங்க தோத்து போயிட்டோம்னு ஒத்துக்கிறோம். இந்த கர்ணனும் என்ன பண்ணிட்டு இருக்கான், அந்த அர்ஜுனனை கொன்னுத்தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானமான வெறியில இருக்கான். அதனால பகவான் போய் என்ன பண்ணார், அவர் நம்ம பக்கம் இழுத்துட்டோம்னு வச்சுங்களேன், துரியோதனை இடனர், துரியோதனுக்கு பாதி இடிஞ்சு விழுந்துடுவான், அதனால இது நின்று போயிடும் அப்படிங்கிற அபிப்பிராயத்துக்காக மெல்லமா போய் சொல்ற, அப்பா நீ குந்தி புத்திரப்பா, ராதையனுடைய பிள்ளை இல்ல, நீ வேடன் மகன் இல்ல, நீ குந்தியினுடைய பிள்ளை, நீ ராஜபுத்திரன் அப்படின்னு சொன்னார். சொன்னதுமே அவர் பார்த்தாராம், உலகத்துல இருக்கிறவா எல்லோரும் கிருஷ்ணனை ஒரு அபிப்பிராயம் என்னடா போய் சொல்றவர், வெண்ண திருடுறவர் எல்லோருக்கும், ஆனா அவன் மட்டும் கர்ணன் நினைச்சானா இல்ல, பகவான் சொன்னா அது கரெக்டா இருக்கும், நீங்க உண்மைத்தான் பேசுவேள், நான் எவ்வளவு இருந்தாலும் நான் புரிஞ்சுட்டு இருக்கேன், ஆனாலும் நான் வந்து துரியோதனுக்கு வாக்க கொடுத்து விட்டேன், உன் பக்கத்துல சண்டை போடுறேன், ஆகையால் அப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு நின்னான். குந்தி போய் நேரா சொல்றா இத்தனை விஷயம் நடந்ததுன்னு. அப்பவும் அவன் சொன்னான், தெரியுமா கிருஷ்ண பரமாத்மா சொன்னார், நான் ராஜபுத்திரன்னு தெரிஞ்சுட்டு இருக்கேன், மாறினாரோ ஆள் மாறுவாரோ, வேடனுடைய பிள்ளையா இருக்கிறவன் நான் ராஜபுத்திரன் அறிந்த பிறகு மாறுவானோ இல்ல, ஆனா என்ன ஆச்சுன்னர், உண்மையா அறிந்தான், ஆகையால் தத்துவத்தை அறிந்து தான் ராஜாவுடைய பிள்ளைங்கிறத அறிஞ்சு முன்னால இத்தனை நாள் வேடனுடைய பிள்ளைங்கிற ஒரு எண்ணத்தை விட்டு ராஜாவுடைய பிள்ளைங்கிற எண்ணத்தை மாத்திட்டான். அதே மாதிரிதான் உங்களுக்கும், நான் சீவனா இருக்கேன், சிரமப்பட்டு இருக்கேன், மலங்களோட கவலைப்பட்டு இருக்கேன், பாசங்கள் என்னை பிடிச்சுட்டு இருக்கு, எனக்கூடியதான எண்ணத்தை மாறி நானே பசுபதி, நானே பரமாத்மா, எனக்கூடியதான எண்ணம் உங்களுக்கு வரும், இந்த எண்ணத்துக்கு தான் முக்தின்னு பேர். எதுல இருந்து முக்தி, ஜீவபாவத்திலிருந்து முக்தி, நான் இப்படி கவலைப்பட்டு இருக்கேனே, துன்பங்கள் என்ன வந்து வாட்டின்னு இருக்கே, எனக்கூடியதான ஜீவபாவத்திலிருந்து முக்தி, அதான் தத்துவம். தத்துவம் தத்துவவித்து கடைசியில் என்ன, ஏகாத்மா, ஒரே ஸ்வரூபம் தான், இது மாறல. ஆகையால் இப்ப என்னாச்சு, அகம் பிரம்மாஸ்மி, அயமாத்மா பிரம்ம, தத்துவமசி, கடைசியில் இந்த ஸ்வரூபம் என்ன, முதல்லயே ஆரம்பிச்சேன், பிரஜானம் பிரம்மா, அறிவு வடிவமா இருக்க, அதான் நேற்று பிராணஜீவனகா ஞானஸ்வரூபம் அப்படின்னு. இப்படி தத்துவமா இருக்கிற பரமாத்மா, நான் அந்த தத்துவமா இருக்கேன் என்று அறிந்த தத்துவவித்தானவன் ஏகாத்மாவா ஆயிட்டார். இதுதான் மகா வாக்கியங்கள் உபனிஷத்துல சொல்லக்கூடியதான பிரஜானம் பிரம்மா, அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி, அயமாத்மா பிரம்மா எனக்கூடியதான 4 மகா வாக்கியங்களும் எந்த ஒரு தத்துவத்தையே சொல்றதோ அந்த தத்துவமா பகவான் இருக்கார். ஆகையால் தத்துவம், இப்ப பாருங்க, தத்துவம் சத்தியம் அமிர்தம் சத்தியம் பரமார்த்தத, தத்துவம் என்ன, சத்தியம் மாறாதது பொய்யற்றது, அமிர்தம் அழியாதது மரணமற்றது. சத்தியம், சத்தியம்னா உண்மை. என்னது உண்மை? இன்னைக்கு ஒண்ணு சொல்றேன், நாளைக்கு அது மாறித்துன்னு என்ன சொல்றேன் சார், அதை பொய்யாயிடுத்துங்கிறோம். சொன்னதை அப்படியே இருக்குமையானால் சத்தியம்ங்கிறோம். சோ இந்த மாறாத பரமாத்மா சத்தியம். மாறாதது உங்களுக்குள்ள எது இருக்க? நான் தான். உலகம் எல்லாம் மாறுறது. நம்ம மேல இருந்து கீழே வந்திருக்கோம், மேல் ஹால்ல இருந்து கீழே ஹாலுக்கு மாறிவிட்டோம். விவகாரம் முழுக்க அங்கே விஸ்தாரமா இருந்தது, இங்கே குறுகிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். எது மாறல சொல்லுங்க பாக்கலாம். உலகத்துல எல்லாமே மாறிட்டு இருக்க, மாறாது நான் எனக்கூடியதான தத்துவம் தான். அது ஏன் மாறல உங்களுக்கு? இவ்வளவு வயசானாலும் மாறாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? உள்ள இருக்கிறது தத்துவமான பரம்பொருள். அதனாலதான் பரமார்த்த தத் தத்துவம் இது ஏதே ஏகார்த்தவாச்சினா. இத்தனையும் ஒரே பொருளை சொல்றது. பரமார்த்ததா பிரம்மண வாசகா சப்தாக, ஆகையால் இத்தனையும் அந்த பரம்பொருளை சொல்றது. ஆகையால் தத்துனாலும் பரம்பொருள் தான், துவம்னாலும் பரம்பொருள் தான், தத்துவம்னாலும் பரம்பொருள் தான். அப்படி அப்புறம் தத்துவம் ஸ்வரூபம் யதாவத் வேத்தி தத்துவவிது. தன்னுடைய ஸ்வரூபத்தை எப்படி இருக்கோ அப்படி அறிகிறான். நாம இப்ப என்ன அறிஞ்சுட்டு இருக்கேன், எப்படி அறிஞ்சிருக்கேன், இன்னாருடைய பிள்ளை, இன்னாருடைய ஆத்துக்காரர், இன்னாருடைய அப்பா, இன்னாருடைய கொள்ளு பேரன், இன்னாருடைய பேரன், இன்ன கோத்திரம், இன்ன சூத்திரம், இப்பெல்லாம் இனிமேல அது வராது. இன்ன படிச்சிருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன், இந்த உத்தியோகத்துல இருக்கேன், அப்படியே நான் சென்று வயசும் ஆயிடுச்சு சார். புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜட்டரே ஜயனம் சாயம் பிராத தினயாமின்யௌ சாயம் பிராத சிசிர வசந்தௌ புனராயாத. அடுத்தது என்ன நடத்தணும் கேட்டல, பதகம் இந்த நடத்தணும் நான் சொல்லல. சொல்ல தினயாமின்யௌ சாயம் பிராத, பகலாறு இரவாறு, பகலாறு இரவாறு. கேலண்டர் ஒவ்வொரு டேட்டும் மாறிண்டே இருக்கு, டெய்லி ஷீட் கேலண்டர் கிழிச்சுட்டே இருப்பான். இவன் கிழிக்கல, உன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் போச்சு. கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டாமா நம்ம? என்ன சாதிச்சோ இத்தனை நாள்? இத்தனை நாள் வாழ்ந்தாச்சு, இத்தனை வருஷம் வாழ்ந்தாச்சு, என்ன சாதிச்சோம்? சாதிக்க வேண்டியது சாதிச்சல. அந்த பரமாத்மாவுடைய திருவடியை அடையணுங்கிறத நினைச்சு பார்த்தடா. அது என்ன சொல்றது? சிசிர வசந்த புனராயாத காலக்கிரீடது கச்சத்தியாயு. காலம் தான் விளையாடுறது, ஆயுசு போயிட்டு இருக்கியா கவனிக்கல. தத்துவம் என்ன அதை கவனிக்கணும். அந்த தத்துவத்தை ஸ்வரூபத்தை, தத்துவம் ஸ்வரூபம் யதாவத் வேத்தி, எது எப்படி இருக்கோ அதை அப்படி அறியணும். நாமெல்லாம் வேற விதமா நம்மளை அறிஞ்சிட்டு இருக்கோம். முன்னாலும் ரொம்ப கஷ்டம் சார், இப்ப எல்லாம் நிறைய பணம் வந்துருக்கு, சௌக்கியமா இருக்கேன் அப்படிங்கிறான். இன்னும் பெரிய உத்தியோகம் வந்திருக்கு, சௌக்கியமா இருக்கேன்னு. உத்தியோகத்துல ரிட்டையர் ஆயிட்டா போயிடுச்சு சார் இருக்கிறான். ஏன் யாரும் கவனிக்கலையா? இவர் முன்னால இருந்த மாதிரி கௌரவம் கொடுக்கலையா? கௌரவங்கிறது இன்னொருத்தர் கொடுக்கறது இல்ல, நீங்க வளரணும். உலகம் முழுக்க உங்களுக்கு கௌரவம் கொடுக்கிற அளவுக்கு நீங்க வளரணும். எனக்கு கௌரவம் கொடுன்னு கொடுத்தா அது பிரயோஜனம் இல்ல. பரமேஸ்வரன் பாருங்க, அவர் கையில ஏதாவது வச்சுட்டு இருக்காரா? பட்டாடை கட்டிட்டு இருக்காரா? மகாவிஷ்ணு பட்டாடை கட்டிப்பார். இங்க மகா பரமேஸ்வரன் ஒண்ணுமே கிடையாது. ஆனா உலகத்துல இருக்கிறதுல மகாதேவன் அவருக்கு தான் சார் பேரு. இருக்கக்கூடியதான எல்லா தெய்வங்களுக்கும் உயர்ந்ததான தெய்வம், தெய்வத்துக்கு தெய்வ தன்மையை கொடுக்கிறவர் மகாதேவன் அவர் அப்படின்னு. எதையும் இல்லாம சார்த்தமா ஆனந்தமா இருக்க அந்த நிலை உங்களுக்கு வரணும். அதான் ஸ்வரூபத்தை எப்படி இருக்கோ அப்படி அதை அறிவது. தத்துவம் ஸ்வரூபம் யதாவத் வேத்தி தத்துவவிது. அதுக்கப்புறம் ஏகச்சாசௌ ஆத்மா தாயிது ஏகாத்மா. தத்துவமாகவும் அவர் வந்திருக்கார், தத்துவத்தை அறிந்தவராகவும் இருக்கார், தத்துவத்தை அறிந்து ஏகனாயிட்டார். சிவனை அறிந்து பசுவானவன் பசுபதியாக ஆயிட்டார், அவரோட ஒன்றா சேர்ந்து விட்டார். அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபமாகையால் ஏகஸ்தாசோ ஆத்மாயித இது ஏகாத்மா. ஆத்மாவாயுதமேக ஏவாக்ர ஆசீத் இது ஸ்ருதே. இந்த உலகங்கள்லாம் உண்டாடுறதுக்கு முன்னால என்ன இருந்தது? ஒரே ஆத்மா தான் இருக்கு. ஆன்மான்னா என்னது? எங்கும் வியாபித்துக் கொண்டிருக்கிறது, எங்கும் உள்ளது, ஆகாசம் மாதிரி. இடவெளி இல்லாம உங்களால ஏதாவது ஒண்ணு பண்ண முடியுமா? வெளியிலையும் இடவெளி இருக்கணும், உள்ளேயும் இடவெளி இருக்கணும். வெளியில இடவெளி இருந்தாதான் இடவெளியில நீங்க உட்காருவள். எனக்கு உட்கார்றதுக்கு இடம் இருக்கா அப்படின்னு கேட்கிறேன். இடவழி இருந்தா அங்கே உட்காருவள். உட்கார்ந்த பிறகு இடவழி இருந்தா தான் உள்ள ஏதாவது வடையோடையோ உள்ள போட முடியும். சாப்பிடுறதுக்குள்ள இடவழி இருந்தா தானே போக முடியும். அப்ப அந்த தத் சர்வம் வியாபிய நாராயணசிதா, உள்ளும் புறமும் எங்கும் வியாபிச்சிருக்கு, அதனால அதுக்கு ஆத்மானு பேர். எங்கும் உள்ளத்தினால ஆதினோ, அதுபடி எங்கும் இருக்கிறதுனால அதுக்கு என்ன பேரு? ஆத்மா, வியாப்தியா இருக்கிறதுனால. அதோட மட்டுமல்ல, எல்லாவற்றையும் அதுதான் கொள்கிறது, அதனால ஆத்மானு பேரு. எல்லாவற்றையும் உட்கொள்கிறது, அது வாங்கிக்கிறது இல்ல, எல்லாத்தையும் உட்கொள்றது அதுதான். அதோட மட்டுமல்ல, எப்பவும் இருக்கு, அதனால ஆத்மா அப்படின்னு லிங்க புராணம் சொல்றது. எச்சாப்னோதி யதாதத்தே எச்சாத்தி விஷயானிக எச்சாஸ்ய சந்ததோ பாவக தஸ்மாதாத்மேதி கீயதே. எச்ச ஆப்னோதி, உலகம் முழுக்க வியாபிச்சிருக்காது, இல்லாத இடமே கிடையாது. ஆகாசம் இல்லாத இடத்தை நீங்க சொல்ல முடியுமா? வேக்குவம்னா காத்து தான் இல்ல, அங்க இடவழி இருக்கு. காத்த ஒரு இடத்துல இல்லாம நீங்க பண்ணலாம், ஆகாசத்தை இல்லாம உங்களால பண்ண முடியுமா? முடியாது. ஆகாசத்தை விட சூட்சமாக வியாபித்திருக்கார் எங்க பரமாத்மா, ஆகையால் எங்கும் வியாபிச்சிருக்கார். அதோட மட்டும் இல்ல, யதாதத்தே எல்லாவற்றையும் அவர் தான், எல்லாத்துக்கும் இருக்கிற இடத்தை கொடுக்கிறார். ஆகாசம் தானே நமக்கு எல்லாவற்றுக்கும் உட்கார்றதுக்கு இடம் கொடுக்கறது. வீடோ மரமோ மனுஷனோ மாடோ எங்க ஒரு இடவழியில இருக்கான், எங்க இருக்குன்னு கேக்குறேன். உங்களை வேற எதுவும் கேட்கறது, ரெசிடென்சியல் அட்ரஸ் என்னன்னு கேட்கறான், ஒரு கார்டு எடுத்து கொடுக்கறான், இங்க தான் நான் இருக்கேன் அப்படின்னு விவகாரம் முழுக்க. அப்ப என்ன, எங்க இருக்கேன்னு சொல்றதுக்கு ஒரு இடவழி உங்களுக்கு வேணுமா இல்லையா? அதான் யதாதத்தே எச்சாத்தி விஷயானிஹா, எல்லா விஷயங்களும் பொருள் எல்லாம், பார்வையோ உருவத்தையோ சப்தத்தையோ ஸ்பர்சத்தையோ ரசத்தையோ உள்ள இருக்கிற ஆத்மா தான் கொள்கிறார், அல்லது அவர் தான் ஒழிக்கிறார். அதான் எச்சாத்தி விஷயானிஹா எச்சாஸ்ய சந்ததோ பாவஹா, எப்பொழுதும் இருக்கு. பொருள்கள்லாம் மாறிக்கொண்டிருக்க, மாறிட்டு இருந்த போதிலும் மாறிக்கொண்டிருக்கிற பொருள்கள்ல மாறாம ஒருத்தர் இருக்கார். அதான் எல்லா மணிகளும் இருக்கு, மணிகள்ல நூல்ல கோத்திருக்க, ஜபம் பண்ணிட்டே இருக்க, ஒவ்வொரு மணியா மாறிட்டு இருக்கு. மணி மாறுறதே தவிர நூல் மாறுறதா? மணிகள்லாம் எதுல கோத்திருக்கோ அது அப்படியே மாறுறதா? அப்ப விவகாரம் என்ன, நூல் மட்டும் இருந்துட்டே இருக்கு. அதே மாதிரி தான் பரமாத்மா எங்கும் இருக்கார், இங்க இருக்கார் அங்க இருக்கார்னு சொல்ல முடியாது, எல்லா இடத்துலயும் இருந்துட்டு இருக்கார். எச்சாசோபாவா தஸ்மாத் ஆத்மேதி கீயதே, ஆகையால் ஆத்மா என்று சொல்லப்படுகிறது. இப்படி தத்துவம் தத்துவமிதே காத்மா, இதை நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். பரமாத்மா தத்துவமா இருக்கார், அந்த பரமாத்மா அவரை அறிந்தவரே அவருடைய ஸ்வரூபத்தையே கொடுக்கிறார். அவரை அறிந்ததுமே நீங்கள் அவராக ஆயிடுவீர்கள். கர்ணனானவன் தான் ராதாவுடைய பிள்ளைன்னு நினைத்தவன் ராஜாவுடைய பிள்ளைன்னு நினைச்ச பிறகு என்ன ஆயிடுத, இனிமேல நான் வேடம்னு நினைப்பானோ? இல்ல, முதல்ல வேடம் தான் நினைச்சான், என்னடாது நமக்கு இப்படி போயிடுது, இப்படி கவலைப்பட்டதே, ராஜாவோட உட்கார முடியும். இப்ப தெரிஞ்சு போச்சு, அவா நம்மளை கவனிக்காத, உண்மையா நம்ம ராஜா தானே எப்படி ஞாபகம் வந்ததோ, அதே போல நமக்கு உண்மையான பரம்பொருளுங்கிற ஞானம் வந்துடும். அதற்கு பிறகு ஏகாத்மா, எல்லா சரீரத்திலையும் இங்கும் இருக்கக்கூடியதான தத்துவம், நான் எனக்கூடியதான அந்த முக்தி நிலை, முக்தி நிலையானது நமக்கு வந்து சேரும். ஆகையால் தத்துவம் தத்துவம் இதே காத்மா அப்படிங்கிறது மகா வாக்கியத்தை இங்க சொல்லியிருக்கோம். அதற்கு பிறகு அதுக்கப்புறம் ஜன்ம மிருத்யு ஜராதிகா, மனுஷனுக்கு இருக்கக்கூடியதான கவலைகள் இல்லாதவர். நமக்கு என்ன சார் கவலைன்னா, முதல் கவலை என்ன தெரியுமோ, பிறவி. இந்த கட்டோப்பன இடத்துல யமதர்மராஜா கிட்ட போயிட்டான் இந்த பையன் நச்சிகேதசுங்கிறவன். இவன் போனா எப்படி போனான், காயத்ரி மந்திரத்தை நிறைய ஜபிச்சான், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அந்த மந்திரத்தினுடைய பிரபாவம், ஜப பிரபாவத்தினால இங்க இருந்து பிரம்மலோகத்துக்கு யமலோகத்துக்கு போனான். போனா அங்க யமதர்மராஜா இல்ல, என்ன சொல்லும் கொள்ளாம போனேன்னா அவர் இருக்கணும் நிர்பந்தம் இருக்கான், நீங்க சொல்லிட்டு போனேன்னா அஞ்சு மணிக்கு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அஞ்சு மணிக்கு அங்கே போனேன்னா அவர் கதவை பூட்டிட்டு போனாருன்னா அப்ப கவனிச்சுக்கணும், ஓஹோ இவருக்கு நம்ம வர்றது பிடிக்கல அப்படின்னு. சொல்லாம போனா அவர் ஏதோ காரியக்கிரமம் இருக்கு, அவர் பாட்டுக்கு பிரம்மலோகத்துக்கு போனார். அங்கே இவர் போனதுமே என்ன ஆச்சுன்னா வழியில் நிற்கிறான், யம தர்மராஜா இல்ல உட்காருன்னா யம தர்மராஜனுடைய ஆத்தக்காரி யமின்னு சொல்லாதீங்க, யமனுடைய ஆத்துக்காரி யமின்னு நினைக்க போறாரு. யமனுடைய தங்கைக்கு யமின்னு பேரு, யமனுடைய ஆத்துக்காரி பேரு தூமரோ தூமோர்னான்னு பேர் அந்த அம்மா. உட்காருங்கன்னு சொன்னா இவரும் யம தர்மராஜா மூணு நாள் ஆச்சு வரல, இவரும் சாப்பிட மாட்டேங்கிறான். யம தர்மராஜா வந்தார், இது போல பிராமணன் சாப்பிடாம உட்கார்ந்துட்டு இருக்கார், அவர் முதல்ல கவனிங்கன்னார். வந்து அவருக்கு அர்க்கிய பாத்தியம் எல்லாம் கொடுத்தார், மூணு நாள் எனக்காக காத்துட்டு இருக்க மூணு வரத்தை கொடுக்கறேன்னார். சரி, முதல் வரத்துல உங்களால விடப்பட்டு பூலோகத்துக்கு சென்று எங்க அப்பாவை பார்த்து எங்க அப்பா என்னை நன்றாக அழைத்து கொள்ளடும், இது வரைக்கும் அது வரைக்கும் எங்க அப்பாவுக்கு தூக்கம் வரணும், அவர் கவலையை விடணும், எல்லாம் சேர்ந்து ஒரு வரம்னு. யாராவது யமதர்ம ராஜா பார்த்து உன்னால விடப்பட்டு திருப்பி நான் எங்க ஊருக்கு இப்படியே போகணும்னு கேட்பாடம், வரம்னு கேட்டா சார் நோன்னு சொல்ல முடியாது அவரால. சரின்ட்டார். அதற்கு பிறகு கேட்கிறா சுவாமின்னு, ஸ்வர்கலோகம்னு ஒரு லோகம் இருக்கு. ஆமா, இப்ப என்னாச்சு, அந்த லோகத்துல உங்களுக்கு வீசா கிடையாதுன்றான், அந்த ஊருக்கு உங்களுக்கு வீசா கிடையாதுன்ற. என்ன இப்படி சொல்றீங்களே என்ன? ஏன்னா அங்க இருக்கிற வாழ்க்கெல்லாம் பிறவி இறப்புங்கிறது கிடையாது, சாஸ்வதமா இருந்திருக்கார். ஸ்வர்கலோகத்துல உங்களை கண்ட பயம் இல்லை. ஏண்டனா ஸ்வர்கே லோகேன் அபயம் கிஞ்ச நாஸ்தி, பயமே இல்லைன்னா. ஏண்டம் நீரங்க போல உலகத்துல என்ன பயம், எப்ப எம்தம் ராஜா வருவோம் பயம், பிராணம் போயிடுமோன்னு பயம், நதத்ரத்வம். ஓஹோ அப்படியா, ஏன்னா நீங்க தான் அங்க போக முடியாது, பாஸ்போர்ட் ஒன்றும் இல்லையேன்றார். ஓஹோ, நாம் போகாத போனாலும் நம்ம தூதர் போவாரோ இல்லையோ, யாரு கிழத்தனும் அது போகும்னர் நகரயாபி பேதி, அவருக்கும் பாஸ்போர்ட் இல்லப்போ. ஆனா ஸ்வர்கலோகத்துல யம தர்மராஜாவுக்கும் அல்லது கிழத்தனத்துக்கும் இடம் இல்லை, அதனாலதான் அவளுக்கு திரிதசாள்னு பேர். தேவதைகளுக்கு திரிதசாள், சின்ன குழந்தையா இருப்பா, ஏழு எட்டு வயசுல ஆகும், அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சு வயசு அவ்வளவு, அதுக்கு மேல ஆகுது, அதோட சீல்டுன்னு. ஆனா இந்த காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரிக்கெல்லாம் அங்க இடமே இல்லை, சின்ன குழந்தையோட தான் சரின்னு. அதனாலதான் பாருங்க, சின்ன குழந்தையா பகவான பாக்குறேன், கிருஷ்ணனாகவும் சுப்பிரமணிய சுவாமியாகவும் பாலா திரிபுர சுந்தரியாகும் குழந்தைகளா, அதுக்கப்புறம் ஏழு எட்டு வயசுல இருக்கிறதாக பார்த்துட்டு இருக்கேன், நன்ன பதினாறு வயசுல இருந்து முப்பது வயசு வரைக்கும் இருக்கா போல பார்த்துட்டு இருக்கேன், அதுக்கு மேல கிடையாது திருதசாள்னு பேர். அப்படி கிழத்தனம் இல்லாதான ஒரு இடம். அப்படி மனுஷனுக்கு துன்பத்தை கொடுக்கறது எது? பிறவி. பிறக்கும் பொழுதே ஒரு துன்பம், அழுதுண்டே பிறக்கும், ஏதாவது சிரிச்சுண்டே பிறந்து பார்த்திருக்கல. ஆனா கிருஷ்ணன் பிறந்தானோ, வரப்போறது கிருஷ்ண ஜெயந்தி. தமத்புதம் பாலகமம் புஜக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாரியுதாயுதம் ஸ்ரீவத்ஸ லட்சுமங்கலசோபிகௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோத சௌபகம் அப்படின்னு அன்னைக்கு பார்ப்போம். கிருஷ்ண பரமாத்மா பிறக்கிறப்பே சிரிச்சுண்டே புன்சிரிப்போட கையில சங்கம் சக்கரம் கதா பத்மம் இவளோட இருந்துட்டு அப்படி பீதாம்பரனாக வனமாலையை போட்டுண்டு அப்படி பிறந்தாராம் பகவான். அவரை பார்த்து அம்மா அழுதா, ஏண்டா இங்க ஜெயில வந்து இங்க பிறந்திருக்கே, உன்னை வந்து கம்சன் கொண்டு விட போறானே, இன்னும் அஞ்ஞானம், பகவானே பிறந்திருக்க அவருடைய உருவத்தை வேற காட்டிட்டு பிறந்திருக்கார், உன்னை கம்சன் என்ன சொல்ல முடியும், ஒன்னும் கவலைப்படாதம்மா, உனக்கு அஞ்ஞானம் போகணுங்கிறதுக்காக தான் பிறந்திருக்கேன். எப்படி நிஷேதே தம உத்பூதே ஜாயமானே ஜனார்தனே, அஷ்டமி இன்னைக்கு பாதி ராத்திரி, அந்த அஷ்டமி அன்னைக்கு கிருஷ்ணாஷ்டமி அன்னைக்கு தேய்பிறையில அஷ்டமி வரும் பொழுது சந்திரன் தோணுவதே ராத்திரி 12 மணிக்கு, அது வரைக்கும் கார் இருட்டா இருக்கும், இருட்டா இருக்கக்கூடியதான இடத்துல அவர் தோணி வெளிச்சத்தை கொடுத்தார், ஆகையால் ஜோதி ரூபமா இருந்தார் அப்படின்னு சொல்றது. அது மாதிரி பிறக்கிறப்பவே அழுகையோட பிறக்கிறது, அதுக்கப்புறம் என்னடா கிழத்தனம் எப்ப வருமோன்னு ஒரு டென்ஷன். பாருங்க, ஒரு முடி வெளுத்து போயிட்டு ஒரு எட்டு வயசுல அண்ணில இருந்து கவலைப்படுறான், ஒண்ணுதானே போச்சு, அதை முடி போட்டா போச்சு, விவகாரம் என்னடா சின்ன, எல்லா முடியும் வெளுப்பாயிடுமோ, போனா போட்டுமே பண்ணாச்சு, அது இல்லாத ஒரு கவலை விவகாரம் முழுக்க. எது உங்களால கியூர் பண்ண முடியாது, கவலைப்பட்டு எதாவது லாபம் உண்டோ, பகவானை தியானம் பண்ண போறதோ கிடையாது, இந்த கிழத்தனக்கண்டா இல்ல இருக்க பயம், அதுக்காக மரணத்தை பயம். அதனால ஜன்ம மிருத்யு ஜரா இவைகள்லாம் இது இல்லாதவர், அவர் இதை தாண்டினவர். ஏன் எப்பொழுது இவருக்கு ஏன்னு கேட்டா பதில் உங்களிருந்து வரணும், தத்துவம், அது மாறாதவன் சொன்னேனே. மாறுறவாளுக்குன்னா பிறவி, மாறுறவாளுக்குத்தானே மரணம், மாறுறவாளுக்குத்தானே கழத்தனம், இது ஒண்ணும் இல்லாதவர். ஆகையால் ஜாயதே அஸ்தி வர்தத்தே விபரிணமத்தே அபக்ஷீயத்தே வினர்சியதி. இதுதான் ஆறு மாற்றங்கள். பறக்கிறான், இருக்கிறான், வளர்கிறான், மாறுகிறான், குன்னி போகிறான், அழிகிறான். இப்படி ஆறு மாறுதல்கள். ஷட்பாவ விகாரான் அதீத்திய கச்சதி, இதெல்லாம் தாண்டி நிற்கிறார் அவர். ஆகையால் ஜன்ம மிருத்யு ஜராதிகா நஜாயதே மிரியதே வா விபச்சிது அப்படின்னு கடோபரிஷத் இந்த தத்துவத்தை சொல்றது. இப்படி விசேஷமாக எல்லா உபனிஷத்துடைய சாரமும் இந்த நாலு நாமாக்களை சேர்த்து தத்துவம் தத்துவ விவேகாத்மா ஜன்ம மிருத்யு ஜராதிகா அப்படின்னு. உபனிஷத்தை பல தர கேட்டவாளுக்கு கேட்டதே சொன்னாரேன்னு தோணலாம், கேட்காத வாளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு தோணலாம். ஆனா விவகாரம் என்னடா, இது ரொம்ப உத்தமமான ஒரு தத்துவம். இது விஷ்ணு சாஸ்திரத்திலே ரொம்ப முக்கியமான அம்சம், உபனிஷத் சாரமா இருக்கக்கூடியதான அம்சம். இந்த விஷ்ணு சாஸ்திரநாமத்தை இப்படி நம்ம கேட்டோமே ஆனால் வாழ்க்கையில என்னென்ன பாபங்கள் மனசுல இருக்கோ அத்தனையும் போயிடும். இது சர்வ பிராயஷ்சித்தம், எதுக்கு பிராயஷ்சித்தம் இல்லையோ அவைகள் அப்படிப்பட்டதான பாபங்கள்லாம் போறதுக்கு விஷ்ணு சஹஸ்ரநாம பட்டனம் தான் பிராயச்சித்தம். அதனால்தான் பகவான் ஆச்சாரியால் சொல்றார், கேயம் கீதா நாம சஹஸ்ரம். பகவத்கீதையில ஒரு ஸ்லோகம் படிங்க, ஆயிரம் நாமக்களை சொல்லுங்க. விஷ்ணு சஹஸ்ரநாம ஏன் தெரியாத எத்தனை பாபம் பண்ணினோமோ, எவ்வளவு இருக்கோ மனுஷியாளுக்கு, அத்தனையும் போறதுக்கு வழி இதுதான் அப்படின்னு அந்த பாபங்கள்லாம் பித்தியதே ஹிரதய கிரந்தி சித்தியந்தே சர்வ சம்சயாக கஷியந்தே சாஸ்திய கர்மாணி. எல்லா கர்மாக்களையும் போக்கக்கூடியதான பரம்பொருள், அந்த அறிவை கொடுக்கக்கூடியதான உயர்ந்ததான ஞானத்தை கொடுக்கக்கூடியதான தத்துவம் இது. அப்படிப்பட்டதான தத்துவத்தை பார்த்தோம். இப்பொழுது இந்த தத்துவம் தான் நாலு வேதங்களுக்கு சாரம் அப்படிங்கிறது. பூர்பவஸ்வஸ்தருஸ்தாரஹா ஓங்காரமும் அதுதான். சவிதா பிரபிதாமஹா, அவரை அடையறதுக்கு வழி யஜ்யோ யஜ்ஞபதிர் யஜ்வா யஜ்யாங்கோ யஜ்ய வாகனஹா அப்படின்னு யஜ்ஞஸ்வரூபமா அவர் இருக்கார் அப்படின்னு சொல்ல போறார். இதை அடுத்த சனி